விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 20. ஆசிரியர் இந்திரா சௌந்தரராஜன். வேதாளம் இந்த முறை மிக உற்சாகமாக சிறு குழந்தைகள் குதித்து கொண்டே பேசுகிற மாதிரி கதை சொல்ல ஆரம்பித்திருந்தது. உஜ்ஜயினி பட்டணம் போலவே ஒரு மகா பெரிய நகரம் காளிகாபுரம். இந்த காளிகாபுரத்துக்கு காளிகாபுரம் என்று பெயர் வர காரணமே அங்கு வரப்பிரசாதியாக விளங்கும் மா காளிதான். உலகிலேயே பெரிய விக்கிரகமான, அதாவது 108 அடி உயரத்தில் இருந்து அருள் செய்பவள். அவளுக்கு குங்கும அபிஷேகம் நடக்கும்போது குழந்தைகள் பார்த்தால் அவர்களுக்கு காய்ச்சல் குளிரே வந்துவிடும். அப்படி ஒரு கோர ரூபம் உடையவள். ரூபம்தான் கோரம், ஆனால் கேட்ட வரத்தை தந்து விடுபவள். அதே வேளையில் அவளிடம் ஒருவர் நேர்ந்து கொண்டபடி நடக்காவிட்டால் அவர்களை விடவும் மாட்டாள். அப்படிப்பட்ட காளிக்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி வேளையில் மிக பெரிய அளவில் உற்சவம் நடைபெறும். அந்த உற்சவத்தை காண வருகிறான் தவலன் என்னும் ஒரு பிரம்மச்சாரி பக்தன். உலகிலேயே பேரழகியான ஒரு பெண்ணை மணக்க வேண்டும் என்பது அவன் முடிவு. அதற்கேற்ப ஆலயத்திற்கு வரும் வழியிலேயே மதனசுந்தரி என்கிற ஒரு பேரழகியை காண்கின்றான். காளிகாபுரத்து இளவரசியாகவே அவளை எண்ணுபவன் அடைந்தால் மதனசுந்தரி, இல்லாவிட்டால் மரணப்படுகுழி என்கிற முடிவுக்கு வந்து காளி தேவியிடம் வந்து நேர்த்தியும் செய்து கொள்கிறான். தாயே, வழியில் ஒரு எழில் தேவதையை கண்டேன். மணந்தால் அவளையே மணப்பது என்று நான் என் மனது என்ன துணிந்து விட்டது. அவளுடன் நான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் போதும். எப்படியாவது அவளை என்னுடன் சேர்த்து வை. பதிலுக்கு நான் சிரத்தையே அவனுக்கு காணிக்கையாக தருகிறேன் என்று அவன் உணர்ச்சி மிகுதியில் வேண்டிக் கொண்டு ஊர் திரும்புகிறான். அன்றே அதே காளியிடம் அந்த மதனசுந்தரியின் சகோதரன் வசீகரனும் ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டதுதான் விசித்திரம். தாயே, என் சகோதரி மதனசுந்தரி பேரழகி, ஆனால் அவளது ஜாதகப்படி அவளை மணப்பவன் அடுத்த நாளே இறந்து விடுவான் என்று ஜோதிடர் கூறியதை கேட்டு நான் கலங்கி போயுள்ளேன். உன்மேல் பாரத்தை போட்டு அவளுக்கு நான் திருமணம் செய்ய உள்ளேன். அவள் தீர்க்க சுமங்கலியாக பலகாலம் வாழ வேண்டும். பதிலுக்கு நான் என் சிரத்தை காணிக்கையாக்குகின்றேன் என்கிறான். வேதாளம் கதையில் ஒரு இடைவெளி விட்டது. விக்ரமாதித்தனையும் சுவாரஸ்யம் தொற்றி கொண்டது. அடடா, தவலனும் அவசரப்பட்டு விட்டான், இந்த வசீகரனும் அவசரப்பட்டு விட்டானே என்றான். அங்கேதான் மனிதனை ஆட்சி செய்யும் விதியின் வலிமை இருக்கின்றது. அதை புரிந்து கொள். சரி சரி, இனி மேற்கொண்டு கதைக்குள் செல். செல்கிறேன். ஊர் திரும்பிய தவலன் சதா மதனசுந்தரி நினைப்பாகவே இருக்க அவன் தந்தை காரணத்தை விசாரிக்கின்றார். காளிகாபுரத்து மதனசுந்தரி தான் எனக்கு வேண்டும் என்கின்றான். அவ்வளவுதானே, அவள் யார் என்று விசாரித்து உன் விருப்பத்தை ஈடேற்றுவேன் என்கிறார் அவன் தந்தை. சாதாரணமாக காதல் என்றாலே எரிந்து விழும் தந்தை அவனுக்கு உதவவும் பெண் பார்க்க சம்மதிக்கவும் காளிதேவி அருளே காரணம் என்று உணர்கிறான் தவலன். அவன் தந்தையும் காளிகாபுரம் சென்று மதனசுந்தரி பற்றி விசாரிக்கையில் அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. மதனசுந்தரியின் தந்தையான வீரகேசரி என்பவர் தவலனின் அப்பாவுக்கு பாலிய நண்பர். வீரகேசியை பார்க்கவும் இருவருக்குள்ளும் பழைய எண்ணங்கள் மனம் விட்டு பேசுகின்றனர். அப்படியே பேச்சு திருமணத்திற்கும் திரும்புகிறது. வீரகேசரி மதனசுந்தரி ஜாதகத்தை உத்தேசித்து நண்பரிடம் தயக்கம் காட்ட வசீகரன் அவரை தடுத்து அனைத்தையும் அன்னை காளிதேவி பார்த்து கொள்ளுவாள் என்கின்றான். எப்படி வசீகரா? அப்பா, நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த காளிதேவி கைவிட மாட்டாள். நமது மதனசுந்தரி உன் நண்பர் மகனான தவலனை மணந்தால் 100 ஆண்டு வாழ்வாள், இது உறுதி என்கின்றான். அவரும் அரைமனதாக, ஆனால் ஒரு நாள் மட்டுமே வாழ முடிந்த தவலனுக்கு மதனசுந்தரியை திருமணம் செய்து தர சம்மதிக்கின்றார். திருமணமும் இனிது முடிகின்றது. மீண்டும் வேதாளம் இடைவெளி விட்டது. என்ன வேதாளமே, கதையை ஒரே மூச்சில் கூறாமல் இப்படி நடுநடுவே இடைவிட்டால் எப்படி? விக்ரமாதித்தன் சீறினான். இடைவெளிக்கு காரணம் உள்ளது. எப்படி என்று கேட்கிறாயா? சொல்லுகிறேன். ஒரு பக்கம் தவலன் மதனசுந்தரியை மணந்தால் பிரார்த்தனைப்படி தலகை கொடுக்க வேண்டும். அதே சமயம் தங்கை 100 ஆண்டு வாழும் வரம் அந்த திருமணம் என்று கருதி வசீகரனும் தலையை கொடுக்க போகின்றான். காளியால் இந்த சூழலில் என்ன செய்ய முடியும் என்று நீ நினைக்கிறாய்? வேதாளத்தின் கேள்வியும் சரிதான் என்று தோன்றியது. பாவம் காளி, அவள் எனக்கென்ன என்று இருக்கிறாள். ஆனால் 2 நரமனிதர்கள் தங்கள் விருப்பத்தை அவள் மேல் ஏற்றி நீதியும் கேட்கின்றனர். இருவரும் இங்கே வெற்றி பெற்றால்தான் நீதி வாழ முடியும். ஆனால் இருவருமே இறந்துவிடும் ஒரு நிலை. இதில் மதனசுந்தரிக்கு எப்படி நல்வாழ்வு சித்திக்கும் தெரியவில்லையே. சரி சரி, அதன்பின் என்ன ஆயிற்று? வேகமாக கூறு. விக்ரமாதித்தன் வேதாளத்தை துரிதப்படுத்தினான். இனிதான் விஷயமே இருக்கிறது. மதனசுந்தரியும் காளியிடம் எனக்கு தீர்க்க ஆயுளையும் சுமங்கலி வரத்தையும் தர வேண்டும் என்று கேட்டு விரதம் இருந்தவள். அப்படி விரதம் இருந்தபோது அன்னையின் கழுத்து மாலை ஒன்று அவளுக்கு வரசித்தி போல கிடைத்தது என்றது வேதாளம். போச்சிடா, இப்போது சிக்கல் மூவருக்கல்ல, அன்னை காளி மாதாவுக்கு தான் என்கின்றான் விக்ரமாதித்தன். திருமணத்தை மதனசுந்தரியின் தந்தையான வீரகேசரி ஊரே வியக்கும்படி நடத்திவிட்டார். பொதுவில் அரச குடும்பத்துக்கு இணையான குடும்பங்களின் திருமணங்கள் என்றால் அது ஒரு வார காலத்துக்கு குறைவில்லாமல் நடக்க வேண்டும். திருமணம் என்பதே அந்த நாளில் ஒரு வாரம் இல்லை, 9 தினங்களுக்கு நடக்கும். யாருடைய திருமணமாக இருந்தாலும் சரி, ஞாயிறன்றுதான் துவங்க வேண்டும். 1-9 தினங்கள் கணக்கு. ஒவ்வொரு நாளும் அந்தந்த கிழமைக்குரிய கிரகங்களை மாப்பிள்ளையும் மணப்பொண்ணும் பூஜித்து வணங்க வேண்டும். அதன் நினைவாக மணப்பந்தலில் ஒவ்வொரு கம்பத்தையும் நட வேண்டும். பின் 10ஆம் நாள் அந்த கம்பத்தை ஒரு மஞ்சள் கயிறால் இணைத்து கட்டி அதன் ஒரு நுனியை மணப்பெண் தன் இடுப்பிலும் மறுநுனியை மணமகன் தன் இடுப்பிலும் அணிந்து கட்டி கொண்டுதான் மணவறையில் அமர வேண்டும். அதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் தான தர்மம் செய்வதோடு உற்றார் உறவினர்களுக்கு விருந்திடவும் வேண்டும். இந்த 9 நாளில் ஒருவர் மனமும் கோணக்கூடாது. கோள்களுக்குரிய பூஜைகளுடன் சுமங்கலி வழிபாடும் செய்து அதன் பிறகே அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து மணமகன் மணமகள் கழுத்தில் தாலியை கட்டுவான். தினம் தினம் கேளிகைகளுக்கும் பஞ்சம் இருக்காது. நாதஸ்வர கச்சேரி, பஞ்சவாத்திய கச்சேரி, பரதநாட்டியம், பாவைக்கூத்து இவைகளுக்கு நடுவில் பூப்பந்து விளையாட்டு, ஊஞ்சலாட்டு, கோமாதா பூஜை என்று ஒரே அமளி துமளிதான். இதில் ஒன்றில் கூட வீரகேசரி தன் மகள் மதனசுந்தரிக்கு குறை வைக்கவில்லை. காளிகாபுரமே மூக்கின் மேல் விரல் வைத்தது. யானை மேல் தவளனையும் மதனசுந்தரியையும் அமர்த்தி ஊர்வலம் எல்லாம் நடத்தினார் வீரகேசரி. ஆனால் அவள் சகோதரன் வசீகரனோ கண்ணீர் விழிகளுடன் அவ்வளவு வைபங்களையும் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு மதனசுந்தரியின் இந்த வாழ்வு நிலைக்க வேண்டுமே என்று கவலை. அவன் கவலைப்படுவதற்கு தோதாக சில சகுன தடைகளும் ஏற்பட்டன. 9 நாட்கள் 9 கோள்களுக்கு பூஜை செய்து மணவறையில் நடப்பட்ட கம்பங்களில் 2 கம்பங்கள் அப்படியே பக்கவாட்டில் விழுந்து கிடந்தன. அதே போல திருமண வீட்டிற்கு வந்திருந்த உறவினர்களில் ஒருவர் மாரடைப்பினால் இறந்துவிட வெளியே தெரியாமல் அவரது உடலை தூக்கி சென்று யாருக்கும் தெரியாமல் எரித்துவிட்டு வந்தனர். அதையெல்லாம் உத்தேசித்த வசீகரன் தன் தங்கைக்கு திருமணமானாலும் அதனால் ஒரு பயனும் ஏற்படாமல் போய்விடுமோ என்கிற கவலையில் இருந்தான். எதுவானாலும் சரி, திருமணத்திற்கு முன்பு காளியிடம் வேண்டிக் கொண்டது போல சிரத்தை நாளைக்கே போய் கொடுத்துவிட வேண்டியதுதான் என்கிற முடிவிற்கும் வந்தான். இதெல்லாம் எதுவும் தெரியாத நிலையில் மனம் நிறைய மகிழ்ச்சியுடன் இருந்தாள் மதனசுந்தரி. ஒரு ஒளி மிகுந்த மத்தாப்பு போல அவள் முகம் சுடர்விட்டு பிரகாசித்தபடி இருந்தது. இயல்பிலேயே மிக அழகான அவளது இளமேனியில் தேவதைகள் ஒட்டுமொத்தமாக குடிபுகுந்து விட்டார்களோ என்று எண்ணத் தோன்றியது. அப்படியே அன்றைய முதலிரவும் வந்தது. படுக்கை அறையை அன்னம் போல அலங்கரித்திருந்தனர். அன்னப்பச்சி ஒன்று அமர்ந்திருந்தாற் போல இருந்தது. அதன் மேலெல்லாம் செவ்வந்தி பூக்கள். மல்லியும் முல்லையும் படுக்கை விருப்பின் மேல் ஒரு சான் உயரத்திற்கு கொட்டப்பட்டிருந்தன. அதன் வாசம் போதுமா போதாதோ என்று பாரசீகத்து அத்தரும் வாசனை திரவியங்களும் வேறு தெளிக்கப்பட்டிருந்தன. ஒரு பருவ ஆணும் பருவ பெண்ணும் உனக்கு நான், எனக்கு நீ என்று மனது உடன்பட்டு அதே சமயம் ஆயிரக்கணக்கானவர் ஆசி மற்றும் சம்மதத்துடன் சந்தித்து கொள்ளும் முதல் இரவு என்பது உண்மையில் மிகுந்த உணர்வு பூர்வமானது மட்டுமல்ல, அது மிக மிக புனிதமானதும் கூட. அன்றைய தினம் இருவருக்கும் இடையே ஏற்படும் சந்திப்பு என்பது ஒருவருக்கொருவர் சந்தித்து பேசி மகிழ்ந்து கொள்ளும் சந்திப்பை போன்றதல்ல, ஒரு அரசனும் கடவுளும் சந்தித்து கொள்வது போன்றது. ஒரு சந்ததியை உலகுக்கு அளிக்கப் போவதால் அது பொறுப்பு மிகுந்த சந்திப்பும் கூட. அப்படி வரப்போகும் சந்ததியில் ஒரு தலைவனும் இருக்கலாம், கொலைகாரனும் இருந்துவிடலாம். ஊரை ரட்சிக்கும் தலைவனும் தலைவியுமே தங்கள் மூலமாக இந்த உலகுக்கு வந்து சேர வேண்டும் என்று அந்த சந்திப்பில் இருவரும் நினைக்க வேண்டும். அந்த வகையில் பார்த்தால் இருவருக்கும் சமூக பொறுப்பு மிகுதியாக இருந்துவிடுகிறது. எனவே முதலிரவு என்பது ஏதோ ஒரு ஆணும் பெண்ணும் தங்கள் உடற்பசியை தீர்த்து கொள்ள ஒருவருக்கொருவர் ஏற்படுத்திக் கொள்ளும் மலிவான ஒன்று அல்ல. அது அசாதாரணமான சந்திப்பு. சொல்லப்போனால் துறவிகள் தவமிருந்த நிலையில் கடவுள் தோன்றிட அவரை சந்திப்பார்களே, அதையும் விட பெரியது. எனவே அந்த சந்திப்பு எந்த நிலையிலும் சாதாரணமாகவோ கண்ணீருடனோ இல்லை கிளேசத்துடனோ அமைந்துவிடவே கூடாது. அதனால்தான் பூப்படுக்கை, பால், பழரசம் என்கிற பதார்த்தங்கள், ஆடையில் கூட புத்தாடை என்று எல்லாமே, சந்திக்கும் வேலை கூட முகூர்த்த வேலையாக பார்த்து வரையறை செய்யப்படுகிறது. இப்படி முதலிரவின் பெருமையையும் அருமையையும் மதன சுந்தரியிடமும் கூறி அவள் கைகளில் ஒரு ஸ்வெல்லிச் செம்பு நிறைய பாலையும் தந்து முதலிரவு அறைக்குள்ளேயே அவளை தள்ளிவிட்டு சென்றனர் அவளது தோழியர். தவளனும் உள்ளே தயாராக இருந்தான். அற்புதமான மாப்பிள்ளை கோலம், ஆணுக்கு இனியது பிள்ளை கோலம். மழலையாக இருந்திடும் அந்த கோலம் எவ்வளவு இனியதோ அதை போல பன்மடங்கு பெரியது இன்னொரு பிள்ளை கோலம். அதுதான் மா என்னும் பெரிய பிள்ளையாகிய மாப்பிள்ளை கோலம். ஒருவன் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் அவனது மாமனார் மாமியாருக்கு அவன் அரசனை போல் விளங்குவதால் எல்லா ஆண்களுக்கும் மிக பிடித்த கோலமும் அதுதான். தவளனும் தன்னை மறந்து அந்த மாப்பிள்ளை கோலத்தில் காணப்பட்டான். அவனை கண்ட மதன சுந்தரியும் வெட்கத்தில் குழைந்து போனாள். தவளனுக்கு உலகமே மறந்துவிட்டது. அவன் வரையில் அவனது வாழ்நாளில் ஒரு பெண்ணை கூட அவன் தீண்டியதில்லை, மனதில் கூட நினைத்ததில்லை. அவன் மிகவும் ஆசைப்பட்ட ஒரே பெண் மதன சுந்தரி. அவன் யோகத்துக்கு அவளே மனைவியாகவும் வந்துவிட்டாள். அவன் மகிழ்ச்சிக்கு கேட்க வேண்டுமா என்ன? கலப்படமில்லாத அவனது ஆண்மையும் வாலிப முறுக்கும் அவனை அப்படியே மோகத்தில் தூக்கி போட்டு தாளாட்டியது. எந்த ஒரு பெண்ணையும் மனதாலும் தீண்டியிராமல், ஒழுக்கம் குன்றாமல், நல்ல இளமையில் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் உள்ள ஒருவருக்கு அவரை போலவே மனைவி அமைந்துவிட்டால் அவர்கள் இருவர் சேர்க்கையிலும் உருவாகும் விந்துவானது மிக மிக வலிமையுடையதாக இருக்கும். இப்படிப்பட்ட விந்துவில் இருந்து மட்டுமே நாட்டை ஆளும் வல்லமையும் அதற்கான அமைப்பும் உடையவர்கள் பிறக்க முடியும். நமது பிள்ளைகள் நல்லவர்களாக வல்லவர்களாக திகழ்வது என்பது முழுக்க முழுக்க நமது கைகளில் உள்ள விஷயமே. அதுவும் நமது ஒழுக்கத்தின் கையில் உள்ள விஷயம் என்றால் துளியும் மிக இல்லை. தவளனிடம் அந்த ஒழுக்கம் இருந்தது, மதன சுந்தரியிடமும் அது இருந்தது. அதனாலோ என்னவோ இருவருக்கும் அந்த வேளையில் உலகமே மறந்து போனது. ஒருவரை ஒருவர் ஈர்த்து கொண்டு தங்களை மறந்தனர். சுகங்களில் காமசுகத்தை சிற்றின்பத்தோடு சேர்த்து சொல்வார்கள். உண்மையில் அது மலிவான சிறிய இன்பம் என்னும் பொருளில் சொல்லப்படவில்லை. சிறிது நேரம் மட்டுமே கிடைக்கும் பேரின்பம் அது. அது மட்டுமல்ல, நாட்பட நாட்பட அந்த சிறிது நேரம் கூட மிக மிக சுருங்கி வினாடி நேரங்களில் வந்துவிடும். அதனாலும் அப்படி கூறியிருந்தார்கள். ஆனால் தவளன் மதன சுந்தரி வரையில் அன்றைய இரவு சிற்றின்ப இரவாக இல்லாமல் பேரின்ப இரவாக ஆகிவிட்டது. விடிந்தது தெரியாமல் படுக்கையில் பாம்பை போல பிணிந்து கொண்டு கிடந்தனர். சூரிய ஒளிக்கற்றைகள் ஒளி கண்ணில் படவும் தான் துள்ளிக்கொண்டு எழுந்தனர். அதன் பிறகே இருவரையும் களைப்பும் ஆட்கொள்ள தொடங்கியது. அந்த வெட்கத்தோடு இருவரும் ஒரு சேர கொட்டாவி பிரித்தனர். அதே சமயம் அருகாமை கோவில் ஒன்றில் காலை பூஜைக்கான மணி சப்தமும் கேட்க தொடங்கியது. அந்த சப்தத்தை கேட்ட நொடி தவளனுக்கு காளி மாதாவின் ஞாபகம் வந்துவிட்டது. அவளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டதும் நினைவுக்கு வந்தது. ஒரு வினாடி சுருக்கென்றிருந்தது. மதன சுந்தரியும் அவன் முகம் மாறுவதை கவனித்தாள். பிரபு, மணி சப்தம் கேட்டவுடன் உங்கள் முகம் மாறிவிட்டதே, மெல்ல அவன் தோளில் கை போட்டபடி கேட்டாள். அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று அவளிடம் இருந்து விலகினான். அவளுக்கு புரிந்துவிட்டது, அப்படி சொன்னால் ஏதோ இருக்கிறது என்பதுதான் உட்பொருள். தவளன் அதன் பின் தாமதிக்கவில்லை. அன்பே, இந்த ஒரு இரவு எனக்கு போதும். உன்னோடு ஒரு யுகம் வாழ்ந்தது போன்ற பிரமை எனக்கு ஏற்பட்டு விட்டது என்றான். இது என்ன பிரபோ பிதற்றல்? நமக்கு இனி வரப்போகும் எல்லா இரவுகளுமே சொந்தமானவைதானே? அவள் அப்படி கூறும்போது அவன் கண்களில் நீர் துளித்து விட்டது. ஐயோ, இது என்ன கண்ணீர்? எதற்காக அழுகிறீர்கள்? பதறிப்போனாள் மதன சுந்தரி. ஒன்றுமில்லை, மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஆனந்த கண்ணீர் இது என்றபடியே கண்களை கசக்கி கொண்டு அந்த முதல் இரவு அறையை விட்டு நீங்க தொடங்கினான் தவளன். வெளியே ஒரு தூணுக்கு பின்னால் தயாராக காத்து கொண்டிருந்தான் மதன சுந்தரியின் சகோதரன் வசீகரன். தங்கைக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைத்து விட்டதா என்பதை நேரிலேயே பார்த்து தெரிந்து கொள்ளும் துடிப்பு அவனிடம் இருந்தது. ஆனால் அதற்கு நேர்மாறாக தவளன் கண்ணீரை துடைத்தபடி வருவதையும் அவனை தொடர்ந்து வாடிய முகத்துடன் மதன சுந்தரி வருவதையும் பார்த்தவனுக்கு கலக்கமாகிவிட்டது. தங்கையின் ஜாதகராசி வேலை செய்கிறதா? இருவருக்கும் ஒத்துப்போகவில்லையா? ஐயோ, அவன் மனது கிடந்து துடிக்க தொடங்கியது. காளிமாதாவிடம் வேண்டிக் கொண்டபடி நடக்காததால் தான் இப்படியெல்லாம் ஆகின்றதா? அவனுக்குள் கேள்விகள் முட்டி மோடத் தொடங்கின. இதனிடையே அவனது தந்தை வீரகேசி அவனை நெருங்கி வந்தார். பாடிய முகத்தோடு நிற்கும் அவனை பார்த்து ஆச்சரியமடைந்தார். வசீகரா, ஏன் வாட்டமாக இருக்கிறாய்? ஒன்றுமில்லையப்பா, ஓய்வு ஒழிச்சல் இல்லாத திருமண பணியால் வந்த களைப்பு. அதானே பார்த்தேன், எப்படியோ நமது மதன சுந்தரிக்கும் திருமணம் இனிதே நீடேறிவிட்டது. ஊரே மெச்சி வாழ்த்தும்படி அனைத்தும் நலமாக முடிந்து விட்டது. ஒன்று மட்டும்தான் மிச்சம் உள்ளது. வீரகேசி எதை சொல்லப் போகிறார் என்று கலக்கத்துடன் பார்த்தான். என்ன பார்க்கிறாய்? உனக்கு தெரியாதா, நமது குடும்பத்தில் திருமணம் முடிந்தவுடன் தம்பதிகள் நமது இணையில்லாத குலதெய்வமான அன்னை மாகாளி ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டுமே, அதை நீ மறந்துவிட்டாயா? அவர் சொல்லவும் அவனுக்கு தேள் கடித்தது போலாகிவிட்டது.
அப்பா,
என்ன என்று தம்பதிகள் ஆலயம் செல்ல வேண்டும்? என்ன கேள்வி இன்றுதான்? எதற்கு இத்தனை அவசரம்? அவர்கள் சிறிது காலம் உல்லாசமாக வெளியூர்களுக்கெல்லாம் சென்று விட்டு வரட்டுமே. எதற்காக அப்படி கூறுகிறாய்? அது வந்து எது வந்து இறை வழிபாட்டினை மட்டும் எக்காரணம் கொண்டும் தள்ளிப்படக்கூடாது.
அப்பா,
என்ன வசீகரா, ஏன் இதை பெரிதாக எடுத்துக்கொள்கிறாய்? கோபித்தார் வீரகேசி. அதன்பின் வசீகரனால் எதுவும் பேச முடியவில்லை. அந்த ஆலயத்திற்கு இனி நான் சென்றால் திரும்பி வரும் தகுதி எனக்கு இல்லை என்று கூறிவிடலாமா? வசீகரன் தவித்தான். அவரோ அடுத்த பணியை பார்க்க சென்று விட்டார். வீரகேசி நேராக தவளனிடம்தான் சென்றார். அவரை பார்க்கவும் காலில் விழுந்து வணங்கினான் தவளன். வீரகேசிக்கு அவனது அந்த பண்பு மிக பிடித்து விட்டது. மதன சுந்தரியும் அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் சிந்தினாள். மாப்பிள்ளை, நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்றார் வீரகேசி. உங்கள் வாழ்த்து பலிக்கப் போவதில்லை மாமா என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டவன் சிரித்தான். மாப்பிள்ளை, இன்று நீங்களும் மதன சுந்தரியும் எங்கள் குலதெய்வமான காளி மாதாவை வணங்க வேண்டும். இது எங்கள் குடும்ப வழக்கம் என்றார் வீரகேசி. அவனுக்கு சுரீர் என்றது. காளி மாதாவே தன்னை அழைப்பது போல உணர்ந்தவன் விதியை யாராலும் வெல்ல முடியாது மாமா என்றான். அவன் அப்படி சொல்வதன் காரணம் வீரகேசிக்கு விளங்கவில்லை. என்ன கூறுகிறீர்கள் என்றார் பதட்டமுடன். ஒன்றுமில்லை மாமா, உங்கள் குடும்பத்தில் இப்படி விதிகள் உருவாகி இருப்பதை கூறினேன். அதைத்தான் வெல்ல முடியாது என்றேன் என்று சமாளித்தான். மதன சுந்தரியோ அவன் வேறு பொருளில் அவ்வாறு பேசுவதாக எண்ணினாள். அதே சமயம் அவள் சகோதரன் வசீகரன் அவனிடம் வந்தான்.
மதனா,
அண்ணா, மாப்பிள்ளை எப்படி? என்ன அண்ணா கேட்கிறாய்? அவர் பேச்சு ஒரே புதிராக இருக்கிறதே. அதே சமயம் அவர் உற்சாகமாகவும் தெரியவில்லை.
அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அண்ணா.
இல்லை, நீ எதையோ என்னிடம் மறைக்க பார்க்கிறாய்.
இல்லை அண்ணா, நான் எதையும் மறைக்கவில்லை. அதே சமயம் அவர் பேசுவது எனக்கும் புதிராகத்தான் உள்ளது.
கவலைப்படாதே, அண்ணன் இருக்கின்றேன். மாப்பிள்ளை உன்னுடன் மனம் ஒப்பி பல்லாண்டு காலம் வாழுவார்.
அது சரி, நீ ஏன் இதை பற்றி பெரிதாக பேசுகிறாய்?
எனக்கு காளி மாதா மேல் நம்பிக்கை உள்ளது. அவள் எனக்கு துணை இருப்பாள்.
ஆம், அவள்தான் உனக்கு இனி துணை. நானும் அவளைத்தான் நம்பியிருக்கிறேன்.
வசீகரன் பேச்சும் புதிர் போலவே இருந்தது. மதன சுந்தரி குழம்ப தொடங்கிவிட்டாள். குழம்பியபடியே தைல நீராடி பின் முகூர்த்தப்பட்டு அணிந்து சிற்றுண்டியான பாலும் பண்ணையமும் சாப்பிட்டு துளி பலரசம் பருகிவிட்டு ஆலயம் செல்வதற்கு தோதாக அவளும் தவளனும் ஒரே பல்லக்கில் ஏறி அமர்ந்தனர். வசீகரன் அவர்களுக்கு முன்னால் ஒரு வெண்ணிற புறவி மேல் ஏறிக்கொண்டான். ஏறு முன் தன் தாய் தந்தையரை ஒரு பார்வை பார்த்தான். இறுதியாக மாளிகை போன்ற தனது வீட்டை, தோட்டத்து செடிகளை, இளம்பிராயம் முதலே அவனுடன் இருக்கும் அவனது உற்ற தோழனான கேசரி என்கிற அந்த குதிரையை உற்று உற்று பார்த்தான். தவளனும் மதன சுந்தரியும் ஆலயம் வரும் முன் முந்திக் கொண்டு சென்று சிரத்தை துண்டித்து கொண்டு விட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் இருவருக்கும் காளி மாதா அருள் புரிவாள் என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டவன் அந்த புறவியையும் வேகமாக விரட்டினான். புறவி புழுதி பறக்க காளிகாபுரத்திற்குள் விரைந்து சென்றது. இறுதியாக ஆலயத்தையும் அடைந்தது. மாகாளி ஆலயம் ஒரு வனம் போன்ற சூழலுக்குள் இருந்தது. நடுவில் சூளாயுதமுடன் ஓங்கிய உயரத்துடனும் நின்று கொண்டிருந்தால் மாகாளி. சுற்றிலும் எல்லாவிதமான மரங்கள். அதில் மருத மரம் ஒன்றின் தன் புறவியை பிணைத்து கட்டிய வசீகரன் வேகமாக உள்ளே சென்றான். ஜனசந்தடி இல்லாமல் ஆலயம் அமைதியாக இருந்தது. அது அவனுக்கு மிக வசதியாக போய்விட்டது. சன்னதி முன்னாலேயே பலிபீடமும் கூட. பீடத்தை ஒட்டி எருமை மாடுகளை வெட்ட பயன்படும் ஆளுயர வெட்டறிவாள், கூடவே ஒரே சீவில் எதையும் சீவிடும் வாட்கள் காளி மாதாவின் காலடியில் பல வீரர்களால் காணிக்கையாக அளிக்கப்பட்டிருந்தன. அனைத்தையும் உற்று பார்த்த வசீகரன் ஓடி சென்று ஒரு வாளை கையில் எடுத்தான். பின் நிமிர்ந்து பார்த்தான்.
தாயே, உனக்கு என் நன்றி. நான் உன்னிடம் வேண்டிக் கொண்டது போல இதோ என் சிரத்தை உனக்கு காணிக்கையாக அளிக்கப் போகிறேன். இதற்கு ஈடாக நீ என் சகோதரிக்கு தீர்க்க சுமங்கலி யோகத்தை அளிக்க வேண்டும். அளிப்பாய் என்கிற நம்பிக்கையுடன் இதோ என் சிரத்தை உன் காலடியில் வைக்கிறேன் என்றவன் வாளை விசித்திரமாக ஒரு சுழற்று சுழற்றினான். அடுத்த நொடி அவனது சிரம் அப்படியே வெட்டுப்பட்டு காளிமாதா திருவடி முன் ஒரு உருட்டிவிட்ட பந்து போல ஓடிச்சென்று நின்றது. உடலானது அப்படியே கீழே விழுந்து சிறிது நேரம் துடித்துவிட்டு பிறகு அடங்கியது. அதே சமயம் வெளியே பல்லக்கும் வந்து சேர அதிலிருந்து தவளனும் மதனசுந்தரியும் இறங்கினார்கள். மதனசுந்தரி எங்கே என் தன் சகோதரன் என்று பார்த்தாள். அதை கவனித்த தவளன் அதையே சாக்காக வைத்து அவளை பிரிய முடிவு செய்தான். மதனா, நீ இங்கேயே இரு, நான் உன் சகோதரன் எங்கிருக்கிறான் என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று அவளை விட்டு பிரிந்தான். நேராக காளிமாதா சன்னதிக்கு சென்றவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அங்கே வசீகரன் தலை வெட்டப்பட்டு கிடப்பதை பார்க்கவும் மனது கிடந்து அலைமூடியது. ஐயோ, என்ன இது கொடுமை! எனக்கு பதிலாக வசீகரன் தன் தலையை கொடுத்து விட்டானா? இது மாபெரும் பிழையாயிற்றே என்று மருகியவன் காளிமாதாவை நிமிர்ந்து பார்த்தான். அம்மா, இங்கு என்ன நடந்தது என்று எனக்கு விளங்கவில்லை. ஆனால் ஒன்று, நான் இனி உயிர் வாழ தகுதி இல்லாதவன். உன்னிடம் நான் நேர்ந்து கொண்டபடி என் சிரத்தை காணிக்கையாக்கி விடுகிறேன். என் மைத்துனனும் தன் சிரத்தை காணிக்கையாகி உள்ளதை பார்த்தால் எங்கள் திருமண பந்தம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே என்று தோன்றுகிறது. இப்படி ஒருவருக்கு இருவர் இந்த திருமண பந்தத்திற்காக சிரத்தை தந்துவிடப் போகும் நிலையில் அடுத்து நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை இந்த உலகமும் காண தயாராக உள்ளது. ஒன்று மட்டும் உறுதி, என் மனைவி மகிழ்வுடன் கண்ணீரின்றி வாழ வேண்டும். அது மட்டும் மிக முக்கியம். நீதான் அதை நீடேற்ற வேண்டும். நீ அவ்வாறு செய்வாய் என்று நம்பி இதோ என் சிரத்தை உனக்கு காணிக்கையாக ஆக்குகிறேன் என்றவன் வசீகரன் போலவே ஒரு வாளை எடுத்து தன் சிரத்தை துண்டித்து கொண்டான். அவனது சிரமும் உருண்டு காளிமாதா காலடிக்கு செல்ல அவனது உடலும் வசீகரனுக்கு பக்கத்திலேயே விழுந்து சிறிது நேரம் துடித்துவிட்டு அடங்கிவிட்டது. வெளியே நின்று கொண்டிருந்த மதனசுந்தரியும் பொறுமை இழந்தவளாக இருவரையும் தேடிக்கொண்டு உள்ளே வந்தாள். வந்தவள் இருவரையும் தலைவேறு உடல்வேறாக பார்த்து அப்படியே விக்கித்து விட்டாள். கண்ணீரண்டிலும் கண்ணீர் பீரிட ஆரம்பித்தது. அம்மா, இது என்ன கொடுமை என்று அவள் உதடு துடித்தது. ஐயோ, எப்படி இப்படி நடந்தது? யாரை யார் வெட்டி கொன்றது? ஒன்றும் புரியவில்லையே. இப்படி நடக்கவா எனக்கு திருமணம் நடந்தது? இதற்காகவா ஊரே திரண்டு வர எல்லாம் நடந்தது? மதனசுந்தரி காளிமாதாவை பார்த்து கண்ணீர் வடித்தாள். காளிமாதாவின் கழுத்தில் ராட்சச அளவில் செவ்வரளி மாலை ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. செவ்வரளி ஒரு விஷச்செடி. ஆனால் அதில் பூக்கும் பூவுக்கோ அமிர்த குணம். அதனாலேயே கிரகங்களில் மங்களகாரகன் எனப்படும் செவ்வாய்க்கும் அந்த கிரகத்தின் தலைமை நாயகனான முருகனுக்கும் செவ்வரளி உகந்தது என்பார்கள். அதிக வாசம், அதிக மது என்று இல்லாமல் மிக குறைவான, அதே சமயம் நற்பயன்களை அள்ளி வழங்குவதில் மிகுந்த சக்தி உடையது செவ்வரளி. அந்த மாலைதான் மதனசுந்தரி முன்பு பிரார்த்தனை செய்து கொண்ட போதும் அவள் கழுத்தில் விழுந்து அம்பிகையின் அருளை உறுதி செய்திருந்தது. இப்பொழுது எல்லாம் கைவிட்டு போய்விட்டதே. காலமெல்லாம் உடனிருந்த சகோதரனும் இறந்துவிட்டான். காலமெல்லாம் இனி உடனிருப்பேன் என்று துணைவந்த கணவனும் இறந்துவிட்டான். தன் பிரார்த்தனையும் சக்தியேற்றி போய்விட்டதே. இனி தான் மட்டும் உயிர் வாழ்ந்து என்ன பயன் என்கிற கேள்வியை கேட்டுக்கொண்ட மதனசுந்தரி காளிமாதாவை ஒருமுறை அவளது கனல் விழிக்கும் மேலாக பார்த்தாள்.
தாயே, உன் உருவத்தைப் போலவே உன் உள்ளமும் கொடூரமானது. அதனால்தான் இப்படி இரத்த பலி வாங்கிவிட்டாய். என்னையும் ஏமாற்றி விட்டாய். இந்த இருவரோடு என்னையும் சேர்த்து விழுங்கு. அப்பொழுதாவது உன் இரத்த வெறி அடங்குகிறதா என்று நான் பார்க்கிறேன் என்று ஆவேசமாக பேசியவள் அங்கு கிடந்த வாளில் ஒன்றை எடுத்து தன் சிரத்தை நோக்கி சுழற்ற போனாள். அந்த நொடி காளிமாதாவிடம் இருந்து ஒரு எக்கால சிரிப்பு ஒளி அலையலையாக அது பரவி சுவர்களில் மோதி எதிரொலித்தது. மதனசுந்தரிக்கு ஆவேசமும் ஆத்திரமும் இருமடங்காகி விட்டது. எதற்காக இப்படி சிரிக்கிறாய்? என் போராட்டம் உனக்கு வேடிக்கையாக இருக்கிறதா? மதனசுந்தரி கர்ஜித்தாள். அடுத்த நொடி சிரிப்பு அடங்கியது. காளிமாதாவும் அசரீரியாகவே பேசத் தொடங்கினாள். மகளே, என்ன குற்றம் செய்தேன் என்று என்னை இப்படி நீ அர்ச்சிக்கிறாய்? என்ன குற்றம் செய்யவில்லை? நீ ஒரு உயிருக்கு இரு உயிரை வாங்கிவிட்டு கேள்வியா கேட்கிறாய்?
இவர்களை நானா கொன்றேன்? இருவரும் தங்களுக்கு தாங்களே எமனாகி என்னை பணயமாக வைத்து செய்து கொண்ட செயலுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன்? மதனசுந்தரி அதை கேட்டு வியந்தாள். ஆம் மகளே, உன் சகோதரன் உனக்கு நல்ல விதமாக திருமணமானால் தன்னுயிரை எனக்கு தருவதாக வேண்டிக் கொண்டான். உன் கணவனோ உன்னுடன் ஒரு நாள் வாழ்ந்தாலே போதும் என்று உன்னை என்னிடம் கேட்டு அதற்காக தன்னையே தந்துவிட்டான். இருவரும்
தாயான என்னை சரியாக புரிந்து கொள்ளாமல் நான் என்னமோ இவர்கள் தலைக்காகவே காத்திருக்கும் ஒருத்தி என்று எண்ணிவிட்டார்கள். அவர்கள் விதிப்பயனும் அவர்களை அவ்வாறு என்ன வைத்து விட்டது. இதில் நான் என்ன செய்தேன்?
என்ன தாயே கேள்வி இது? அவர்கள்தான் சராசரி மனிதர்கள், அவ்வாறு நடந்து கொண்டார்கள். நீ உலகை படைத்தவள், என்னையும் இவர்களையும் கூட படைத்தவள், நீ தடுத்திருக்கலாம் அல்லவா?
ஏன் தடுக்க வேண்டும்?
இது என்ன கேள்வி? இது மரணிக்கின்ற வயதா?
ஓ, மரணத்துக்கென்று தனியாக ஒரு வயது உள்ளதா?
என்னை என்ன ஆழம் பார்க்கிறாயா? ஆண்டு அனுபவித்து விட்டு முதுமையில் சாவதற்கும் முன்பே சாவதற்கும் வித்தியாசம் இல்லையா?
அப்படி முதுமை வரை வாழப்போய் அந்த நீண்ட காலகதியில் பாவங்களிடம் சிக்கியதால் தானே இன்று இவர்கள் என் முன்னே தங்களை தாங்களே வெட்டி கொண்டுள்ளனர்.
அப்படியானால் நெருங்காலம் வாழ்பவர்கள் பாவிகளா?
பாவிகளாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளவர்கள். இந்த உலகம் மாயையால் ஆனது, அதோடு போட்டியிட்டு வெல்ல மிக மிக சக்தியும் தெளிவும் வேண்டும். அதனால் அப்படி சொன்னேன். அல்பாயுசில் மரணிக்கிறவர்களுக்கு அது ஆத்மஹத்தி என்னும் தற்கொலையாக இல்லாத பட்சத்தில் தேவ வாழ்க்கை கிட்டும். அவர்கள் விசேஷ அமரர்கள் ஆவார்கள். இப்பூவுலக மாயையில் சிக்கிக்கொண்டு அல்லல் உறாமல் அவர்கள் அமர வாழ்வு பெற்றவர்களாகின்றனர்.
எதற்காக இப்படி ஏதேதோ கூறி என்னை ஏமாற்ற எண்ணுகிறாய்? எனக்கு நேற்று தான் திருமணமாயிற்று. இன்று நான் பொட்டிழந்து விட்டேன். இனி நான் வாழப்போகும் வாழ்க்கைக்கு என்ன பொருள் இருந்துவிட முடியும்?
மகளே, உன் பூர்வ ஜென்மத்தில் மங்களமான பல விஷயங்களுக்கு நீ துணை போக மறுத்தாய். பலரது மங்களங்களையும் நீ அழித்தாய். அதனால் அவர்கள் எவ்வளவு காலம் தங்களது மங்களங்களை இழந்து நின்றார்களோ அதே அளவு நீயும் விதவையாக இருக்க வேண்டும் என்பதே நீதி கணக்கு.
இதை நான் எதை கொண்டு நம்புவது? நீ என்னை சமாதானம் செய்வதற்காக ஏன் போய் கூறக்கூடாது?
சரிதான், மாயை உன்னை என்னிடமே இப்படி பேச வைக்கிறதா?
பலே, வெட்டி பேச்சு வேண்டாம். உரிய பதிலை நீதான் கூற வேண்டும்.
நான் பதிலை கூறினால் கேட்டுக்கொள்ளும் நிலையில் நீ இல்லை. உனக்கு இப்பொழுது என்ன வேண்டும்?
அதை கேள்.
நான் என்ன கேட்பேன்? உயிர் நீத்து கிடக்கும் இந்த இருவரும் மீண்டும் உயிர் தழ வேண்டும். என் கணவருடன் நான் தீர்க்க சுமங்கலியாக பல காலம் வாழ வேண்டும்.
உன் ஜாதகப்படி அதற்கான விதி இல்லை. ஆயினும் இப்பிறப்பில் நீ புதிய கர்மமாக செய்யும் ஒன்று உனக்கு துணை வரக்கூடும். என் பொருட்டு உயிரையே விட துணிந்த உன் கணக்கில் நீண்ட ஆயுள் பலம் இருந்தமையால்தான் நான் தடித்திட ஓடி வந்தேன். இவர்கள் கணக்கில் ஆயுள் பலம் இல்லை. அதனால் அவர்களை தடுக்க நான் வரவில்லை. எனக்கு அதற்கு அதிகாரமும் இல்லை.
இப்பொழுது முடிவாக நீ என்ன சொல்கிறாய்? உன் முயற்சி, பக்தி, வழிபாடு இவைகளை எடுத்துக்கொண்டு உன் கரங்களாலேயே இவர்களுக்கு நீ உயிரளிக்கும் சக்தியை தருகிறேன். துண்டுபட்டு கிடக்கும் தலைகளை நீ உடலுடன் பொருத்தி என் பெயரை கூறி அதோ அந்த சுனையில் உள்ள நீரை நீ தெளித்தால் போதும். இருவரும் உயிர்த்து எழுவார்கள். அதன்பின் நீ உன் வாழ்க்கையை உன் விருப்பம் போல் அமைத்துக்கொள். திரும்பவும் ஒன்று மட்டும் கூறுகிறேன். இந்த மாயா வாழ்க்கையை புரிந்து கொண்டு இதை வெல்லப்பார். இதில் மூழ்கிவிடாதே.
அன்னை மாகாளி எதற்காக அப்படி கூறினாள் என்பதை காதில் வாங்கி கொள்ளாமலே மதனசுந்தரி மிக வேகமாக இறந்து கிடக்கும் இருவர் உடலையும் இழுத்து போட்டு வேக வேகமாக தலைகளையும் எடுத்து வந்து பொருத்தி பின் ஓடி சென்று சுனை நீரை கைகளில் அள்ளி வந்து ஜெய் மாதா காளி என்று உச்சரித்து அந்த உடல் மீது தெளித்தாள். அடுத்த நொடியே இரு உடல்களுக்கும் உயிர் வந்து விட்டது. இருவரும் எழுந்து நின்று தங்கள் உடம்பை பார்த்து விக்கித்து போயினர். மதனசுந்தரியும்
அண்ணா, பிரபு
என்று அவர்களை கட்டியணக்க ஓடி சென்றாள். அப்பொழுதுதான் அவளது தவறையை உணர்ந்தாள்.
ஆம், தன் சகோதரன் வசீகரன் உடலோடு தன் கணவரின் சிரத்தையும் தன் கணவன் தவளன் உடலோடு தன் சகோதரன் சிரத்தையும் தவறுதலாக வைத்து உயிர் கொடுத்து விட்டாள். பதட்டத்தில் செயலில் தவறு நேர்ந்து விட்டது. இனி என்ன செய்வது? வசீகரன் சிரம் இதற்காக வருந்தி பேசியது.
சகோதரி, இப்படி அவசரப்படுவாய்? நீ கட்டுத்தழுவி மகிழ்ந்த உடலை இப்பொழுது சகோதரனாக்கிவிட்டாயே.
தவளனும் வருந்தினான்.
மதனா, அவசரத்தில் சகோதரனை கணவனாக்கி விட்டாயே என்றாள்.
மதனசுந்தரிக்கு அப்பொழுதுதான் இது மாயா வாழ்க்கை என்று மாகாளி வார்த்தைக்கு வார்த்தை கூறியது ஞாபகத்துக்கு வந்தது. யாரோ சொல்லி கேட்காவிட்டால் கூட பரவாயில்லை. அவனையே ஞானோபதேசம் செய்து அது புரியாமல் போய்விட்டதே. இப்படி புரியாமல் போய் பிழைகள் புரிய வேண்டும் என்பதுதான் விதியா?
உண்மைதான். கடவுளே வந்து கூறினாலும் விதி தன் வேலையை காட்டுவிடும் என்பதுதான் எவ்வளவு உண்மை. மதனசுந்தரி நடந்த தவறுக்காக கண்ணீர் விட்டாள். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றபோது அங்கு ஒரு யோகி மாகாளியை வழிபட வந்தார். அவர் மதனசுந்தரியின் நிலையை அறிந்தார். பின் அவளுக்கு அவரே தெளிவான ஒரு வழியையும் காட்டினார். இதனால் மதனசுந்தரியும் மகிழ்ந்து உண்மையில் அவர்கள் இருவரில் யார் தன் கணவன் என்று கண்டுகொண்டு அவனோடு சேர்ந்தாள். மாயை விதி அனைத்துக்கும் அவளுக்கு ஓரளவு பொருளும் விளங்கிவிட்டது. வேதாளம் ஒரு வழியாக கதையை கூறி முடித்தது. விக்ரமாதித்தன் அது கூறிய மதனசுந்தரி கதையில் மயங்கி கிடந்தான். என்ன விக்ரமாதித்த அரசனே, மதனசுந்தரியின் கதை உன்னை மயக்கிவிட்டதோ? வேதாளம் சீண்டியது. இல்லை வேதாளமே, மிக மிக சிந்திக்க வைத்துள்ளது. நன்றாக கூறினாய். இந்த கதையின் சிறப்பே அதுதான். மாயையை யாராலும் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்தாயா? வேதாளம் ஒரு மாதிரி எக்காலத்துடன் கேட்டது. தவறு வேதாளமே, மாயையை வெல்ல முடியும். வெல்லமும் வேண்டும், அதற்கு தானே பிறந்திருக்கிறோம். விக்ரமாதித்தன் புதிய கோணத்தில் சொன்ன பதிலை கேட்டு வேதாளமே அதிர்ந்தது. அது எப்படி? அன்னை மாகாளியே மாயையை வெல்ல முடியாது என்றாலே? உண்மைதான், மாயையை இன்னொரு மாயையால் வெல்ல முடியாதுதான். அப்படியானால் தெளிவுள்ளவர்கள், சுயநலமற்றவர்கள், நீதியும் தர்மமும் தெரிந்தவர்கள் நிச்சயம் மாயையை வென்றுவிட முடியும். அப்படியானால் நீ என்னை வென்று விடுவாயா? வேதாளம் இதுதான் சாக்கு என்று மடக்கியது. வெல்லத்தானே போகிறேன், எப்படி முடியும்? என்னோடு நீ பேசி மௌனத்தை தொலைத்தாலே நான் உன்னை விட்டு பறந்து விடுவேனே. மீண்டும் வேதாளம் கைகொட்டி சிரிப்பது போல சிரித்தது. போதும், நிறுத்து. உன்னை வெல்லாமல் நான் இந்த மயானம் நீங்க மாட்டேன். அதை நீ தெரிந்து கொள். அதற்கு முன் மதனசுந்தரி அந்த இருவரில் யாரை தன் கணவனாக கருதியிருப்பாள், யாரை அந்த யோகி அவள் கணவன் என்றும் கூறியிருப்பார்? முதலில் சரியான பதிலை சொல், இல்லாவிட்டால் உன் தலை அவ்வளவுதான். வேதாளம் அவனை கட்டி இழுத்து தனக்கே உரிய சாதுரியத்துடன் அவனை பார்த்தது. விக்ரமாதித்தனோ அசரவே இல்லை. முட்டாள் வேதாளமே, இன்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானம் என்று பெரியோர்கள் சொல்லியிருப்பது உனக்கு தெரியாதா? அப்படியானால் மதனசுந்தரி தவளனின் சிரசை தான் கணவனாக கருத வேண்டும். பஞ்சபூதங்களும் ஒருங்கே அமைந்திருப்பதும் சிரசில்தானே. எனவே வசீகரனின் உடலுடன் கூடிய தன் கணவன் தவளனின் சிரத்தை உடைய உடலைத்தான் அந்த யோகியும் கூறியிருப்பார். மதனசுந்தரியும் அவனையே மணாளனாக ஏற்றிருப்பாள் என்றாள். அவ்வளவுதான். அடுத்த நொடியில் வேதாளம் வேலையை காட்டிவிட்டது.